கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிற இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நாம் முதலாவது நன்றிகளை ஏறெடுத்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிற இந்த புஸ்தக படிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அப்போ கடந்த சில மாதங்களாக சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சுத்த கருபையில ஏற்ற காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நாம் உணர வேண்டிய சில முக்கியமான படிப்பினை, போதனை, வழிநடத்துதல் இவைகளை தேவன் நமக்கு இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில அவர் தந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ கடந்த சில மாதங்களாக நாம் பெற்றிருக்க இந்த கிருபையை நாம் கொஞ்சம் மறுபடியும் நினைத்து பார்க்கும் போது, ஆரம்பம் ரொம்பவுமே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. புது சிருஷ்டி, தேவனுடைய சிருஷ்டிப்பின் வேலைகள், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய நீதி, அவருடைய அன்பு, எந்த வகையில் அவர் இந்த புது சிருஷ்டி இடத்துல காண்பிக்கிறார், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அறிஞ்சோம். ஆனாலும் சமீப காலமா இந்த புது சிருஷ்டி எடுக்கும் பொழுது தனிப்பட்ட வகையில நான் உணர்கிறதும், அதே சமயத்துல உங்களுடைய முகத்துல தெரியக்கூடிய மாற்றங்களும் நாம் கவனிக்கிறோம். அப்ப நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்கள், நான் கண்டிப்பா உணர்கிறேன். என்னன்னா, முன்னாலே ரொம்ப சுலபமா எடுக்க முடியல. அப்போ சில பகுதிகளை நாம கையாளும் பொழுது நமக்கு ரொம்ப வளம் நடுக்கம் வருது நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு மத்தியில தேவன் பரவாயில்ல, இப்ப இந்த கடைசி நாட்கள்லயாவது நமக்கு இந்த வாய்ப்பு தென் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு புது சிருஷ்டி எப்படியெல்லாம் இருந்தால் அவங்க ஒரு புது சிருஷ்டி ஆக முடியும். இப்ப நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா, புது சிருஷ்டிகள் என்று எண்ணப்பட்டிருக்கிறோம், அதுல அந்த வளர்ச்சியில வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை புது சிருஷ்டியா பாதிக்கிறார். ஆனா உண்மை என்னன்னு பார்க்கும்போது நாம் இன்னும் புது சிருஷ்டி ஆகவில்லை. அப்போ புது சிருஷ்டியா வளர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலைகள் தான் கடந்த நாட்கள்ல நாம பார்த்து வரோம். ரொம்ப முக்கியமா கடந்த இரண்டு பாடங்கள், புது சிருஷ்டியின் அமைப்பு மற்றும் புது சிருஷ்டியின் அமைப்புக்குள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள், ரெண்டு முக்கியமான பாடம். எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல புது சிருஷ்டிகள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருந்தால் அந்த புது சிருஷ்டிகளினுடைய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமா இருக்கும். தேவனுடைய பார்வையில், மனுஷீக பார்வையில் இல்ல, மானசீக பார்வையில் இல்ல, மானசீக ஞானத்தினாலும் அல்ல, ஆனா தேவனுடைய ஞானத்தின்படி அந்த ஒரு சூழ்நிலைகளை நம்ம தியானிச்சு வர்றோம். அப்ப அநேக விஷயங்கள் நாம் இதுவரைக்கும் நம்ம அறிந்து கொண்டது கூட இல்லை. நம்ம தெரியாம, நம்ம கவனிக்காம, நாம சிந்திக்காம விட்ட அநேக விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் முற்றிலுமா நம்ம இதற்கு அவுட் ஆஃப் லைன்ல இல்ல. அநேக விஷயங்கள் தேவன் நமக்கு ஏற்கனவே சரியான பாதையில தான் வழி நடத்தி வந்திருக்கிறார். அப்போ இப்ப நாம கற்றுக்கொண்டிருக்கிற அந்த சில விஷயங்கள், சில முக்கியமான விஷயங்கள், நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்துல கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அமைப்பிற்குள்ள தேவன் வைத்துக் கொண்டிருக்கிற கடமை பொறுப்புகள், அதை நாம் உணரணும். கன்வென்ஷன்ல நாம ஒட்டுமொத்த சபைக்கும் தேவன் வைக்கக்கூடிய கடைசி சில பொறுப்புகள், கடமைகள் பார்த்தோம். ஆனா இங்கே இப்ப நாம பார்க்கும் போது இது ஸ்பிரிச்சுவல், இதுவும் கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் கடமைகள் பொறுப்புகள், ஆனா சபைக்கு உள்ள. அப்போ இது எல்லாரும் நம்ம உணர்ந்துட்டு அதிக அந்த சரியான ஆவியில ரொம்ப முக்கியம், அந்த அன்புல நம்ம அதைய தெரிஞ்சுக்கொண்டு அதைய நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துவது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக அங்க இருக்கும். அப்போ கடந்த வாரம் சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி சில தவறுகள், சில பலவீனங்கள் அவங்க செய்யும் பொழுது, அந்த பலவீனங்கள் தவறுகளை சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவங்க எப்படி அதை பார்க்கணும், எப்படி அதை கையாளணும், எப்படி அவரை கூட ஆதாயப்படுத்திக் கொள்ளும் வகையில நம்ம அவரிடத்துல நடந்து கொள்ளணும், இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதுல தேவனுடைய நீதியும் இருக்கு, அதே சமயத்துல தேவனுடைய ஞானமும் பயன்படுத்துறோம், அதே சமயத்துல அன்பும் கூட நம்ம சரியான வகையில பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் அது சபைக்குள்ள அந்த ஒருமையை காத்துக்கொள்ள உதவும். அதே சமயத்துல ஒருவேளை தேவனுடைய நீதியின் பாதையை விட்டு வழி விலகி போன அந்த சகோதரனோ சகோதரியோ கூட மீண்டுமாக சீர்பொருந்த பண்ணுவதற்கு ஒரு ஒரு ஏற்ற ஒரு முயற்சியாக அங்க இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நம்ம பார்க்க போறது மிஸ்டேக்கன் கால்ஸ் டு ப்ரீச், அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பு. எதற்கு என்றால், போதிப்பதற்கு, போதிப்பதற்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பு, புரிதுங்களா? அப்போ ஒரு ஒரு புது சிருஷ்டியும் அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய தேவனால அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படித்தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இந்த சுதந்திரம், இந்த ஒரு ஆசீர்வாதம் தேவன் வைத்து தான் அழைச்சிருக்கிறார். வசனம் நீங்க படிக்கலாம், 1 பேதுரு 2:9
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக
பாருங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு இல்லைங்களா, show forth the praises of him who has called us out of darkness into his marvelous light. மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும் படித்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு புது சிருஷ்டியின் அங்கங்களும் கூட அவர்கள் இந்த மாதிரி தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படித்தா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, இவர்கள் எல்லோரும் ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்படி ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டால் எல்லோருமே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல வித்தியாசங்கள் இல்லை, இதுல பாரபட்சம் அங்க இல்ல. படித்தவர் படிக்காதவர் தேவன் பார்ப்பது கிடையாது. அப்போ வேற என்ன சொல்லலாமோ, ஆண் பெண் தேவன் பார்ப்பது கிடையாது. வித்தியாசம் எல்லாரும் கிறிஸ்தேசுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லோரும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு ஆசீர்வாதம் கைகளில் பெற்றிருக்கிறாங்க. எந்த வித்தியாசம் கிடையாது, நில வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, பாகுபாடு எதுவுமே இல்லை. எல்லோரும் ஒரே முறையில கிறிஸ்தேசுக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ சில வசனங்கள் சங்கீதங்களை நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் இப்படி அழைக்கப்பட்டு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவருடைய நாவிலும் அந்த ஒரு புது பாட்டை அவர் வச்சிருக்கிறாரு. அதாவது தேவனுடைய அந்த புண்ணியங்களை நாம் அறிவிக்கும் படிக்க இந்த வாய்ப்பு இன்னொரு நாம அங்க பெற்றெடுக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் இங்க கூட என்னன்னா, இப்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஏதோ கற்பனை இல்ல, நாம நினைக்கிறபடி, நாம கற்பனை பண்ணுகிறபடி இந்த அழைப்பு அமையவில்லை. இது தேவன் அவருடைய வசனங்களின் மூலம் இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி, எதன் மூலம் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் மூலமே ஒழிய, மாறாக நம்முடைய சொந்த கற்பனைகளின் படி அல்ல, நம்முடைய சொந்த நினைவுகளின் படி அல்ல. ஏன் நாம் இப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு பெயர் சபைகள்ல போதகர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள்லாம் சொல்றாங்க, நானு எப்படியாவது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய போதகர்களா இருப்பாங்க. அவங்க தங்களுடைய பழைய வாழ்க்கையை பற்றி கேட்டுனாமோ, நீங்க எப்படி பிரதர் இப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, இப்படி போட்டகிறானீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு சொந்த கதை வச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தையின் மகிமையை நான் பார்த்தேன், அந்த வசனத்துல தெய்வீக திட்டம் பார்த்தேன், அதுல எனக்கு தேவன் வச்சிருக்கிற பங்கு நான் உணர்ந்தேன், இந்த ஊழியத்துக்குள்ள வந்த யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா. அப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன், நான் நடந்துட்டு இருந்தேன், எனக்கு கனவுல வந்தாரு, எனக்கு இப்படி தரிசனம் தந்தாரு, அதை தந்தாரு, நீ வந்து என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும்னு சொன்னாரு. சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இந்த சத்தியம் நம்ம வந்து தொட்டது பார்க்கும், நம்முடைய செவிகள் கூட போச்சு. அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணிருக்கீங்க, இங்க இன்னைக்கு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கு. ஒருவேளை இங்க யாராவது நீங்க பிரசங்கம் பண்ணா, அவங்க எதன் மூலம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய வசனங்களின் மூலம். அப்ப அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா, அந்த வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா. என்னன்னா, உலக ஜனங்களே அந்த பெயர் சபைகள் சொல்லிட்டாங்கன்னா, தங்கள் கற்பனைகள், சொந்த நினைவுகள், சொந்த சொந்தமான தரிசனங்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க, இதன் மூலம் நாங்க அழைக்கப்பட்டோம்னு. அப்படி அல்லாம புது சிருஷ்டி ஒவ்வொருத்தரையும் தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு எந்த ஒரு பாகுபாடு, வித்தியாசங்கள், பேதம், பாரபட்சம் எதுவும் இல்லாம தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அது போலவே நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு வகையில இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வேலைக்கு போதகராக இருக்கிறதுக்கு விசேஷமா ஒரு 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். அது உண்மைதான். அதற்கப்புறம் அவருடைய சரீரங்களை வழிநடத்துவதற்கு போதகர்களை அவர் ஏற்படுத்தும் பொழுது, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் அவர் தம்முடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவின் சரீரத்தில் அந்த அங்கங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பையும் அவர் தான் தருகிறார். புரியுதுங்களா? அவர் தான் தருகிறார், யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கங்கள் தான். ஆனா நாம எந்த அங்கமா இருக்கிறோம் அப்படிங்கறது யார் நிர்ணயிக்கிறது பாக்குறோம்? பிதாவாகிய தேவன், அப்புறம் அவருடைய வழிநடத்தின்படி கிறிஸ்து இயேசு. இல்லைங்களா? அப்போ இங்கே கூட நாம பார்க்கும் போது இது நாம ரொம்ப முக்கியமா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அங்கங்கள் ஆகலாம், அங்கங்கள் தான். ஆனா அந்த அங்கங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நியமிக்கப்படுகிறாங்க. அது கூட எப்படி அப்படின்னா, ஒரு ஒருத்தருடைய திறமைக்கு தக்க. நான் ரொம்ப சீரியஸான பாயிண்ட் தான் இங்க பேசிட்டு இருக்கோம். ரசல் இப்ப சீரியஸான பாயிண்ட் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் அவருடைய திறமைக்கு தக்க அவர் எந்த அங்கமா இருக்கலாம் என்று தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்மை அழைக்கிறார். புரியுதுங்களா? சும்மா இல்ல. ஒருத்தருக்கு இல்லாத திறமைக்கு அவர் வேறு, அதாவது அவருக்கு ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய திறமை இல்ல, அப்படிப்பட்டவரை தேவன் அந்த பொறுப்புக்கு நியமிக்கிறது இல்ல. மாறாக அவங்க அவங்களுடைய திறமைகளுக்கு தக்கப்படி. இது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கல. தேவன் அவருடைய திறமை பார்க்கிறாரா? கண்டிப்பா திறமை பார்க்கிறார். ஏற்கனவே நாம ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், ராத்தல் திரவியம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த தாளந்த ரூமை நாம பார்க்கிறோம். தாளந்த ஒருத்தருக்கு அஞ்சு, ஒருத்தருக்கு மூணு, ஒருத்தருக்கு ஒன்று. எது அடிப்படையில் தர? அவன் அவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு ஐந்தும், ஒருவனுக்கு மூன்றும், ஒருத்தனுக்கு ஒன்னும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு பார்த்தா அந்த திரவியம், ராத்தல் திரவியம், அது எல்லாருக்கும் ஒரு ஒரு ராத்தல் எந்த தகுதி பார்க்கல, எந்த திறமை பார்க்கல, எல்லாருக்கும் கொடுக்கறாரு. அது வந்துட்டு ஜஸ்டிபிகேஷன் இல்லைங்களா? ஆனா இந்த தாழ்ந்தகள் சொல்லும் பொழுது, தேவனுக்காக இந்த பூமியில நாம் ஜீவிக்கும் பொழுது நம்ம ஏற்படக்கூடிய பிரயாசங்களுக்கு நமக்கு நிச்சயம் தாழ்ந்துகள் தேவை. அந்த தாழ்ந்துகள் நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அளவின்படி வித்தியாசமா. எது அடிப்படையிலனா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைக்கு தக்கப்படித்தான் அவர் அங்க தரார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாக்குற வசனம். நீங்க படிங்க மத்திய 25:15 வசனம். திறமைக்கு தகுந்தபடிதான் நம்மள அவர் வந்து நிர்ணயிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சிலர் நம்ம பார்க்கும் போது தேவன் ஏற்படுத்துறது இல்ல, ஆனா தங்களை தாங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுகிறாங்க சில பொறுப்புகளில். But he clearly shows us that many will seek to set themselves as teachers. தேவன் அழைச்சிருக்க மாட்டார் போதிப்பதற்கு, ஆனா தங்களை தாங்களாகவே போதகர்களாக நினைத்துக் கொண்டு அந்த பொறுப்புல அவங்க இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி யாராவது இருந்துட்டாங்கன்னா சபை அங்கங்கள் என்ன பண்ணணும் என்றால், நம்முடைய கர்த்தர் இயேசு தான் நமக்கு தலையாக இருந்து நம்மை முன்றி நடத்துகிறவர். அவரை நாம புடிச்சுக்கொண்டு அவருடைய உதவியை கொண்டு அவருடைய வழி நடத்துறதுக்கு கீழே இந்த மாதிரி சுயத்தை நோக்குகிற, சுயநோக்கம் உள்ள, செல்ஃப் சீக்கிங், சுயநோக்கம் உள்ள என்ன சொல்லலாம், ஆம்பிஷியஸ் பிரதர் சொல்றார். அது நான் தமிழ்ல சொன்னா சுயநோக்கம் உள்ள ஆதரவு ஆம்பிஷியஸ் பிரதர் ராதே சில எதிர்பார்ப்புகள். நாம் இதை அடைஞ்சே ஆகணும் என்று சில ஒரு மாதிரியான எண்ணம், தீமையான எண்ணம், சரிங்களா? ஆம்பிஷன் அப்படின்னா நமக்கு என்ன, லட்சியம் இருக்கலாம். லட்சியம் ஆம்பிஷன் இங்கிலீஷ்ல, அது நெகட்டிவா நம்ம சொல்ல முடியல. ஒரு ஒருத்தருக்கு லட்சியம் இருக்கும் கண்டிப்பா, உலக வாழ்க்கையில ஆதிக்குரிய வாழ்க்கையிலும் தப்பில்ல. ஆனா அந்த லட்சியங்கள் சுய நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுய நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு லட்சிய மனப்பான்மையோடு யாராவது ஒரு சகோதரன் இந்த மாதிரி தேவன் ஏற்படுத்தாத போது தங்களையே சில அந்த போதகரா அவங்க நியமிச்சு கொண்டார்களே, ஆனால் அப்படிப்பட்டவர்களே கிறிஸ்து இயேசுவின் வழிநடத்தல் அவருடைய துணையோடு சபையங்கங்கள் கவனிக்கணும். கவனிச்சுட்டு அவங்க என்னன்னா, அண்ட் நாட் டு ஃபாலோ தி செல்ஃப் சீக்கிங் ஆம்பிஷியஸ் பிரதர். அப்படிப்பட்டவங்களை அவங்க வந்துட்டு அவங்களை ஆதரிக்க கூடாது. யாருன்னா சபை. ஒருவேளை முக்கியமான பாயிண்ட், சபை இடங்கள் இது செய்யல, கர்த்தர் இயேசுவினுடைய வழி நடத்துதல்ல தேவன் ஏற்படுத்தினாங்களா இல்லையா அப்படின்னு பகுத்து ஆராயாமல் அப்போ இந்த மாதிரி சுயநோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களை சபையை வந்துட்டு ஆதரிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்படி சபை ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த பொறுப்பை ஒருவேளை நாமோ தவற விட்டோம்னா நாமோ புறக்கணிச்சோம்னா தி நெக்லெக்ட் ஆஃப் திஸ் டியூட்டி அப்படி நாம பண்ணோம்னா நாம எதை புறக்கணிக்கணும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறோம் அது மாத்திரமல்ல deficiency therefore of love and obedience தேவனிடத்தில் உங்களுக்கு அன்பு குறைவு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க காண்பிக்கிற கீழ்ப்படுதலும் குறைவு சிம்பிள் பாயிண்ட் தான் ஆனா நல்ல ஆழமாங்க தேவன் நமக்கு கொடுக்கிறார் அப்போ மண்டையில் இருக்கிற ஆடுகள் தங்களுக்கு மேல தேவன் ஏற்படுத்துகிறவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களா அதை அவங்க பார்க்கணும் ஒருவேளை அப்படி இல்லை அந்த விஷயத்துல மந்தை கவனக்குறைவா இருக்கிறாங்க ஆடுகள் அப்படின்னு சொல்லும் போது அது தேவனுடைய அன்பு அவங்களுக்குள்ள இல்ல பரிபூர்ணமா தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படிதல் செய்யல முழு மனதோட அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தைகளை கூட அவங்க வந்துட்டு புறக்கணிக்கிறதாகத்தான் அர்த்தம் அன்பில் ஷியோலி பி டு ஸ்பிரிச்சுவல் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சச் அன் எக்லீசியா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் சபையாக அந்த சபைக்கு இப்படி அவங்க நடந்து கொள்ளும் பொழுது அது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆனா அந்த தனிப்பட்ட நபருக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அப்படிப்பட்டவங்களை தேவன் ஏற்படுத்தாதவங்களை சபை அங்கீகரிக்கும் பொழுது அது சபையினுடைய தேவனுடைய பார்வையில சபை நேரத்தில் ஒரு குறைவு அது அவங்களுடைய நஷ்டத்துக்கு அவங்களுடைய கஷ்டத்துக்கு தான் அங்க கொண்டு போகும் அங்க நம்ம பாக்குறாங்க அப்ப இந்த விதத்துல நாம பார்க்கும் பொழுது அங்க நாம கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம முழுவதுமாக அங்க கடைபிடிக்கணும் அதே வார்த்தைகள் வசனம் நீங்க படிக்கலாம் கர்த்தர் இயேசு என்ன சொல்றார் இதை பற்றி சொல்லும் பொழுது லூக்கா 14 அதிகாரம் 11 வசனம் ஒவ்வொரு சபையும் இந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் கர்த்தர் இயேசு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டார் அப்ப அவரை பின்பற்றக்கூடிய அந்த சபை கூட அவருடைய வாழ்க்கை அவங்க பின்பற்றுவாங்க அப்போ இது கர்த்தர் இயேசு பின்பற்றணும் முறை அதே தான் சபை கூட அவங்க பின்பற்றணும் அவங்க நம்ம பார்க்கிறோம் அப்போ இது வந்துட்டு ரொம்ப அருமையா சொல்லும் பொழுது இன்னொரு வரி தி லார்ட்ஸ் மெத்தட் இஸ் டு அட்வான்ஸ் ஒன்லி ஹிம் Whose zeal and faithfulness and perseverance is in well doing have shown themselves in little things. அதாவது கர்த்தர் என்னவா மெத்தட் பண்ணிட்டாரு ஃபாலோ பண்ணிட்டாருன்னா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணங்கள் கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்சத்துல யார் யாரெல்லாம் உண்மையானவர்களா வைராகியம் உள்ளவர்களா நிலையானவர்களா இருந்து அவர்களுடைய கிரியையை கொஞ்சம் கொஞ்சமா காண்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தர் இயேசு வந்துட்டு கன்சிடர் பண்ணார் அவர்களை தான் அவர் ஆதரிச்சார் அதாவது கொஞ்சத்தில் உண்மை இல்லவர்களை அவர் ஆதரிச்சார் அப்படித்தான் சபை கூட நார்த் மெத்தடிஸ்ட் அட்வான்ஸ் அப்படிப்பட்டவங்க அவர் வந்து உற்சாகப்படுத்தினார் அது போலத்தான் அவருடைய சபை அங்கங்கள் கூட அங்க செய்யணும் பார்க்கணும் அதுக்கு இரண்டு வசனங்கள் சொல்றாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் அதே வசனம் தான் லூக்கா 16:10 அதே சமயத்துல மத்தே 25:21-23 நாம பார்க்கிறோம் அப்ப இங்க சொல்லும் பொழுது இங்க சபையில் இருக்க ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு வாய்ப்பு அங்க விலக்கி காண்பிக்கிறார் அப்போ நம்ம சபையில நம்ம ரொம்ப சிறியவர்களா இருந்தோம் என்றால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அங்க இருக்கிறத அவர் உணர்த்துறார் என்னன்னா நாம எண்ணற்ற வகையில தேவனுக்கு ஊழியம் செய்யலாம் நம்ம சரி சாதாரண சிறிய சகோதர சகோதரியா இருந்தோம்னா சபையில நமக்கு இருக்கிற வாய்ப்பு தான் அதிகம் என்று சொல்கிறார் பொதுவா நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னா தங்களுடைய இருதயத்துல தங்களை நேர்மை பாராட்டிக் கொள்ளுகிறவர்கள் ரொம்ப நேர்த்தியமா நினைச்சு கொள்ளுகிறவங்க தங்களை தாங்களே பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்பவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை வீழ யாருக்குன்னா வாய்ப்புகள் அறியணும் தங்களை தாழ்த்தி கொள்ளுகிறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அங்க அந்த ஒரு வகையில பார்க்கும் பொழுது அப்ப இந்த தாழ்வான சிந்தனை அவங்களுக்கு தேவனுடைய திட்டத்துல தாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனை நிறைவேற்றிருக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன வேலை கூட அவங்க செய்யலாம். சில சமயங்கள்ல மேற்கொண்டு நம்முடைய இருதயம் நிறைந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஆசீர்வாதமான வாய்ப்புகள் அங்க எடுத்துக்கொள்ள அங்க முடியாது. அப்ப நம்ம இந்த விஷயத்துல கர்த்தர் இயேசு நம்முடைய தலையா இருக்கிறார். அவருடைய சாயலை நம்ம பின்பற்றுவது நமக்கு ரொம்ப ரொம்ப உகந்த விஷயமாக அங்க இருக்கு நம்ம பாக்கிறோம். அப்போ நான் தனிப்பட்ட வகையில ஃபீல் பண்றது இந்த காரியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே எப்படி சொல்லலாம்னா முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். சகோதர சகோதரிகளை ஒரு புது சிஸ்டம் வளருங்க ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இது இங்கிருந்து நம்மளால தெளிவா சொல்லவது முடியல. ஆனா நன்றி சொல்லலாம் தேவனுக்கு. ஏன்னா அடுத்த வாரம் நமக்கு அந்த புக்கு கையில வந்துடும். அப்ப அந்த புக்கு கையில வரும் பொழுது பர்சனலா நம்ம போய் அதுல போய் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆழமான விஷயங்கள் இப்படி இருந்தா நாம புது சிருஷ்டிகள் இல்லைங்களா, அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த வாய்ப்பு தேவன் கையில கொடுக்கும் பொழுது சாதாரணமா நினைக்காது. இன்னைக்கு உங்க கையில புது சிருஷ்டி வந்துச்சு அப்படின்னா இங்க இந்த வாய்ப்புல உங்களை நிலை நிறுத்திக்கிறதுக்கு தேவன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எய்ட் கொடுக்கிறார், ஒரு உதவி அவர் கை கொடுக்கிறார். அந்த கையை விட்டுடாதீங்க, தயவு செஞ்சு அதை நீங்க கட்டியா புடிச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ஆழமான விஷயங்களை நம்ம அதை படிக்கும் போது நமக்கே மனசுல குத்துது. அதை வந்து நம்மளே முழுசுமா வார்த்தையில சொல்றதுக்கு முடியறது இல்ல. ஆனா அதை தனிப்பட்ட வகையில் அதை படிக்கும் பொழுது அதனுடைய பிளஸ்னஸ் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, அதனுடைய ஆசீர்வாதம் நீங்க அங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய பார்வை உங்களுடைய சிந்தை எல்லாமே நிச்சயமா மாறுவதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் மாறும். அதனால நம்ம அந்த வார்த்தைகள்னால தொடப்பட்டோம் என்றால் அந்த என்ன சொல்றது ஸ்பிரிட் ஆஃப் லவ் அந்த அன்பின் ஆவி அதுக்குள்ள அதுல நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை நீங்க பார்க்கணும். அப்போ நீங்க சொல்ற இன்னும் ஒரு பெரிய பேராகிராஃப் அதை நான் தனியா சொல்ல முடியாது, படிச்சு படிச்சு காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கு உதவுறேன் நம்புறேன். A self-seeking brother should be passed by, however capable. புரியுதுங்களா? ஒரு சுயநோக்கோடு செயல்படுகிற ஒரு சகோதரனை நாம கடந்து சென்றலாம். கடந்து சென்றலாம்னு என்ன அர்த்தம் புரியுது இல்லைங்களா? அவரை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். A self-seeking brother, சுயத்தை நோக்குகிற சகோதரனை should be passed by. அவரை நாம கணக்கில் வைக்க வேண்டாம், அவரை நாம கடந்து போயிடலாம். However capable, அவர் திறமையுள்ளவராகவே இருந்தாலும் கூட, ஆனால் அவர் சுயநோக்கத்தோடு இருந்தார்னா நீங்க அவரை கடந்துட்டு போயிடலாம். அந்த less capable but humble brother should be chosen for elder. அது மறுபடியும் சபையை வழி நடத்துவதை பத்தி தான் இங்க பேசுறாரு. போதகருக்கு ஆரம்பிச்சாரு பிரதர் அசில், ஆனா அங்கே சொன்ன பொழுது இதே ஆட்டிடியூட் சில சமயங்கள்ல சபையில முக்கியமான பொறுப்புகள்ல நம்ம சகோதரர்களை நியமிக்கும் பொழுது ஊடுருவலாம். ஆனால் அவர் மறுபடியும் எல்டருக்கே மறுபடியும் வந்து பேசுறாரு என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த லெஸ் கேப்பபிள், ஒருவேளை தகுதி இல்ல, லெஸ் கேப்பபிள் பட் ஹம்பிள் பிரதர், அவர் ரொம்ப தாழ்மையுள்ள பிரதர்னா அவரை நீங்க சபையை வழி நடத்துவதற்கு அந்த ஒரு மூப்பராக நீங்க தேர்வு செய்யுங்கள். அந்த வசனம் வார்த்தை உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? செல்ஃப் சீக்கிங் பிரதர், சுயநோக்கம் உள்ளவர் ஆனா திறமசாலி, அவரை கடந்துட்டு போயிடுங்க. திறமை இல்ல கம்மி தான், ஆனா அவர் தாழ்மையான சகோதரன், அவரை நீங்க தேர்ந்தெடுங்க. உங்களுடைய மந்திரி அவங்க மேக்கிற்கு. So gentle and approved should be beneficial to all, even though not one word be uttered respecting the reasons governing. இல்லைங்களா? அப்போ in the case of a capable elder giving evidence of a dictatorial spirit, oruvela nalla thirampada seyalpadakuriya oru mootar avar irukkar, ana he gives evidences of a dictatorial spirit, thannichaya seyalpadakuriya oru aaviya avar velipaduthava irundhaana are inclined to regard himself as above the church and of the separate class, are implying a divine right to teach, not to coming through the ecclesia. அதாவது தங்களுக்கு தாங்களே சில அதிகாரங்களை அவங்க எடுத்துக்கொண்டு, அதாவது சபை தங்களுக்கு தராத அதிகாரங்களை தாங்களாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாருக்கும் மேல தங்களை பெரியவங்களை நினைச்சிட்டு நடந்தாங்கன்னா, இட் வுட் பி அ கைண்ட்னஸ் as well as a duty to such a one to drop him some less prominent part of the service or from all special services for a time, until he shall take this gentle reproof and recover himself from the snares of the adversary. கஷ்டப்படாதீங்க. ஆனா அது விலைக்கு சொல்லிடுறேன். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு வேலை அப்படி யாராவது ஒரு சகோதரன் அங்க இருந்துட்டார் அப்படி என்றால், அவருக்கு கொஞ்ச நாளைக்கு அவர் வந்துட்டு சாத்தானுடைய பிடியில் இருந்துட்டு விடுபடும் படிக்கு சபை வந்துட்டு அவங்களை இன்னும் கொஞ்சம் சிறிய பொறுப்புகளுக்கு அவங்களை நாம ஏற்படுத்துவது நல்லது. ஏன்னா அவர்கள் மீண்டும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு நல்லபடியில செயல்படுவதற்கு அவங்களுக்கு அங்கு உணர்த்தக்கூடியதா இருக்கும். நல்லா கவனிங்க பாயிண்ட். அந்த சகோதரனை நீங்க உண்டையெல்லாம் பண்ணிடுங்க சொல்லல இல்லைங்களா. அவரை மறுபடியும் ஆலயப்படுத்திக் கொள்ளணும், அவரை மறுபடியும் சீர்பொருந்த பண்ணணும், அவர் மறுபடியும் தேவனுக்கு நல்லதாக்கி அந்த ஊழியம் செய்யணும் படிக்கு அவருக்கு வேறு வேறு சிறு பொறுப்புகளை நீங்க கொடுத்துருங்க. அவர் அந்த பொறுப்புக்கு அவர் சரியில்லை அப்படின்னா அப்படி சொல்லும் போது நீங்க அவரை நீங்க ஆதாயப்படுத்தி கொள்ளுக்கிறீங்க அப்படி சொல்றாரு. அது கூட ஜென்டல் ரெப்ரூஃப். இந்த முயற்சி நீங்க கையாடும் போது நீங்க ரொம்ப சாந்தம், ரொம்ப அன்பம், ரொம்ப பணிவு, இதெல்லாமே அந்த சகோதரனுக்கு நீங்க காண்பிச்சு அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தேவன் அங்கீகரிக்காத சில காலங்களை உணர்த்தி அவரை சீர்பொருந்த பண்ணுங்க. அப்ப நாம பிராக்டிக்கலா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கிளிஷால நாம தள்ளப்பட்டோம். அப்ப அங்க நாம பார்க்கும் போது அது நான் உங்களுக்கு உதவியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிறக்காக தான் அந்த ஒரு இன்சிடென்ட் நான் இங்க முன்னாடி கொண்டு வரோம். அப்போ நம்ம சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த சகோதரன் கிட்ட போய் சொல்லும் பொழுது, இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு பிரதர், அப்ப நீங்க கொஞ்ச நாள் இந்த பொறுப்புல இருந்து கொஞ்சம் விலகி நின்று நீங்க இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க நல்லபடியா முடிச்சுட்டு மறுபடியும் நீங்க வந்துட்டு சபையை டேக் ஓவர் பண்ணுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு வேற பிரதர்ஸ் இந்த பொறுப்பு நீங்க கொடுங்க அப்படி நம்ம சொல்லும் போதுதான் பெரிய அதை அவர் புரிஞ்சு கொள்ள, எப்படி ஏன் புரிஞ்சு கொள்ள, தேவனுடைய ஆணையில புரிஞ்சு கொள்ள. அங்க வந்துட்டு இந்த சஜஷன் சொன்னது யார் யாரு, தேவனால் வழிநடத்தப்படுகிற மூத்த சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் ஆவியில அன்புல அமைதியா அந்த சகோதரனுக்கு சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது அவர் அந்த அன்புல அந்த ஆவியில புரிஞ்சுக்கொள்ளல, அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு போது தேவன் அங்க வைக்கிறார் அக்னி. அப்ப அவங்க அக்னி வைக்கும் போது தேவனுடைய சித்தம் அது நிறைவேறும். அப்போ அங்க எப்படி எல்லாம் நடக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நமக்கு அங்க தெரியும், நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ இங்க எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு புஸ்தகம் ரொம்ப முக்கியம், இதன்படி நம்ம செயல்படுவது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அது அங்க நடந்துச்சு, அங்க நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம், நமக்கு ஏமாற்றத்துல முடிஞ்சிச்சு. ஆனாலும் தேவன் அவருடைய உண்மையான மணிகள் எங்க எல்லாம் இருக்காங்களோ அங்க அவருடைய சித்தம் நிறைவேறது நம்ம அங்க பாக்குறோம். அப்போ இதுபடி நம்ம அங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அங்க இருக்குது. புது சிருஷ்டிக்குள்ள அந்த நோக்கம் என்று சொல்லும் பொழுது இது ஏதோ சுய நோக்கமா இருக்கக்கூடாது. அதாவது சம்திங் கிரேட் அண்ட் ப்ராமினன்ட், புரியுதுங்களா. சபைக்குள்ள நம்ம ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கணும், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், ஒரு சுய நோக்கம் இருக்கக்கூடாது. புது சிருஷ்டிக்குள்ள அந்த நோக்கம் இருக்கணும், எப்படி உலகத்தில் நமக்கு அநேக நோக்கங்கள் இருக்கோ அதே ஒரு அமைப்புக்குள்ள இருக்கணும். ஆனா அது சுய நோக்கமா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு முதன்மையான இடத்தை வாழ்ந்திருக்காங்க. அப்ப சொல்ல போறது லவ்விங் ஆம்பிஷன். ஆனா அந்த நோக்கம் உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கமா இருக்கும். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, டு சர்வ் தி லார்ட் அண்ட் ஹிஸ் பீப்பிள், தேவனுக்கு ஊழியம் செய்வோம், அவருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்வோம். அந்த நோக்கம் இருக்கணும். எவ்வளவு முக்கியமா சொல்றாரு பாருங்க, ஈவன் தி வெரி ஹம்பிளஸ்ட் இல்லீங்களா. அப்போ சின்ன ஒரு பொறுப்பு நம்ம கைகள்ல கிடைச்சாலும் அந்த பொறுப்பை நம்ம எந்த நோக்கோடு பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுய நோக்கம் இல்ல, சுய மேன்மைக்கான நோக்கத்தோட அல்ல, மாறாக தேவனுக்கு நாம ஊழியம் செய்யறோம், அவருடைய ஜனங்களுக்கு நாம ஊழியம் செய்யறோம். அந்த ஒரு உயர்ந்த நோக்கில நாம அந்த ஒரு புது சிருஷ்டியும் அங்க இருக்கணும். அப்ப இங்க கம்பாரிசன் கொடுக்கல, தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு சுய நோக்கம், எல்லாத்துக்கும் மேல் நான் பெரியவனா இருக்கணும்ங்கிற நோக்கம் லூசிபருக்கு வந்துச்சு, அவனுடைய விளைவு உங்களுக்கு அங்க தெரியும். அப்ப லூசிபர் சொன்ன அந்த வசனத்தை அவர் அங்க கிளியரா அங்க சொல்றார் என்னன்னா, பரலோகத்திற்கு நட்சத்திரங்களுக்கு மேலாக என்ன நான் உயர்த்தி கொள்வேன் அப்படின்னு பிராக்கெட் போனதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ வில் செட் மை சன்ஸ் அபவ் அதர்ஸ் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர்கள் எல்லா பேர் இருக்காங்க, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் மேலாக நான் நிலைமை நான் உயர்த்தி கொள்வேன், ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை அப்படி சொல்லுவாங்க, அந்த வானத்துல நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் என்ன உயர்த்தி கொள்வேன் அப்படின்னா, தேவன் சிருஷ்டித்து இருக்க மற்ற பிரதானமான தூதர்கள் சிருஷ்டிகள் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலும் நான் என்னைய நான் உயர்த்திக் கொள்ள ரொம்ப முக்கியமா கிரைஸ்ட் மிக அவள் நான் மேல அவருக்கு மேல போயிடுவேன் ப்ராமினட் அந்த அதர் சுயநோக்கம் அங்க அவருக்கு அங்க வந்து சைனல் பீடி மோஸ்ட் ஹை அப்படின்னா நான் எல்லாவற்றுக்கும் மேல பெரிய நினைக்கும் போது அதுக்கு பிராக்கெட்ல ரூலர் அனௌன்ஸ் தம் அசெப்டர் ஆஃப் டிவைன் அத்தாரிட்டி வித்வுட் டிவைன் அப்பாயின்மெண்ட் அண்ட் கான்ட்ராரி டு த டிவைன் ரெகுலேஷன் அப்போ தேவனுடைய அதிகாரத்தை அவர்கள் பற்றி கொள்கிறார் அந்த ஒரு எண்ணத்தில் அவர் அங்க வந்துட்டாரு அப்போ தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு எல்லாவற்றுக்கும் இவர் தன்னை தலைவனாக அவங்க நியமிக்கிட்டாரு நியமிச்சுக்கொண்டார் ஆனா இது தேவன் ஏற்படுத்தல இட் இஸ் நாட் ஆஃப் டிவைன் அப்பாயின்மெண்ட் தேவனுடைய அங்கீகரிக்கல அப்போ சார் அண்ட் கான்ட்ராரி டு த டிவைன் ரெகுலேஷன் இது தேவனுடைய ஏற்பாட்டுக்கு சற்று இல்ல முழுவதும் முரண்பாடான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படித்தான் அந்த சாத்தான் பண்ணிட்டாரு அப்ப நீங்க பாத்தீங்களா அப்போ பிரதர் ரசூல் சொல்ல போது அப்படி தேவன் அங்கீகரிக்காத தேவனிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளப்பட்ட ஒரு சுயநோக்கத்துல சுய மகிமைக்காக பறித்துக் கொள்ளப்பட்ட அந்த அதிகாரம் சாத்தானுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்துச்சு அப்போ அவருடைய உண்மையான நிலையிலிருந்து தேவன் அவர் தூக்கி வீசுறார் இல்லையா அவருக்கு தேவன் தந்த அந்த மகிமையில இருந்துட்டு அவரை அங்க தூக்கி போட்டுடா அங்க பாக்குறாரு அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் சச் லைக் சாட்டன்ஸ் இஸ் ஷியோர் டு பி இன்ஜூரியஸ் ஒருவேளை யாராவது புதுசின் அமைப்புக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்களோடு இருந்தாங்கன்னா எப்படி சாத்தானோட எண்ணங்கள் நன்மைக்கு ஏதுவானதா இல்லாம தீமைக்கு ஏதுவானதா இருந்துச்சோ இவங்களுடைய எண்ணங்களும் தீமைக்கு எதுனா ஏதுவானவைகளாகவே அங்க இருக்கும் அப்போ சாத்தான் இப்படிப்பட்ட சாத்தான் கிட்ட நாம போய் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரி நோக்கம் உள்ள சாத்தான் கிட்ட இல்லாட்டி என்னன்னா அப்படி இந்த மாதிரி நோக்கம் உள்ள சாத்தானு யாருக்காவது அதே மனதை போதிக்க முடியுமா போதிக்க முடியாது அதே பார்த்தா இந்த மாதிரி ஸ்பிரிட் இந்த மாதிரி ஆகிய யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்களையும் கூட நாம போதகரா வைக்க முடியாது நியமிக்காதபடி தேவன் தனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல ஆனாலும் தன்னை ஒரு போதகராக நினைச்சு கொண்டு தேவனுடைய சபையில அவர் வருகிறாரோ தன்னைத்தானே அவரை நியமிச்சு கொண்டு அங்க அவர் வருகிறாரோ அப்ப நம்ம பார்க்கும் போது இங்க என்ன சொல்றோம்னா இப்படிப்பட்டவர் இஃப் ஹி இஸ் இன்க்ளைன்ட் டு ஃபோர்ஸ் ஹிம்செல்ஃப் அப்பான் தி சர்ச் அப்ப சபையில தன்னைத்தானே நியமித்துக் கொண்டு வராரோ வித்வுட் இட்ஸ் அட்மோஸ்ட் அனானிமஸ் ரெக்வஸ்ட் உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் எப்படி வரலாம் அப்படின்னா சபையார் எல்லோரும் ஒரே ஏக மனதோடு அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் வரணும் ஆனா அப்படி ஏக மனதோடு சபையாருடைய வேண்டுதல் இல்லாத ஒருத்தர் வரும் பொழுது இஃப் ஹேவிங் பீன் சோஷன் டு தி பொசிஷன் ஆஃப் லீடர் ஆர் எல்டர் ஹி சீக்ஸ் டு ஹோல்ட் த பொசிஷன் அண்ட் கன்சிடர் இட் ஹிஸ் பை ரைட் அப்போ இந்த மாதிரி அவர் தன்னைத்தானே வந்துட்டு தன்னை ஒரு போதகராகவோ தன்னை வழிநடத்துபவராகவோ அல்லது தன்னை ஒரு மூப்பராகவோ அவர் ஏற்படுத்தி கொண்டுட்டு அங்க சொல்றாரு he seeks to hold the position and consider it his by right and porta tan kaiya purichikonde idu enudi enudi urimai appdin solli oruthar irundarna without regular votes of the church from time to time requesting his service continued adavade avare sabayana porthu yetpadathala avara yetpadichikonde idu enudi urimai endra oruthar tan arikas oru urimai kondarinarna we may set it down either that the brother has not noted the proprieties of the case now kandipa unandu kolala and the sagodaran and the porthu kuriya karyangale devan eppadi neemichirukkar endru avar purindukollavale appadi avar purindukollavada pogana nenappu adakki osra avar thavana sindhil irukkar self seeking manikino self seeking spirit suya nokkathil irukkar unsuitable to any service in the ecclesia அப்படி இருக்கிறவர் சபைக்குள்ள எந்த பொறுப்புக்கும் அவர் வந்துட்டு தகுதியானவர் அல்ல அதை நம்ம இட் வில் பி தி ப்ராப்பர் கோர்ஸ் டு மேக் எ சேஞ்ச் அட் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஒகேஷன் ஃபார் ஹோல்டிங் அன் எலெக்ஷன் அந்த மாதிரி சபைங்கள்ல அப்போ புது சிருஷ்டிக்காக தருகிறபடி ஏற்ற மாற்றங்களை அவங்க அங்க கொண்டு வரணும் அது நம்ம அங்க பாக்குறோம் இதுதான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னோம் சார் நம்முடைய சபைகள் ஒன்றில இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப அந்த சகோதரன் கூட தவறாகத்தான் தன்னை புரிஞ்சு கொண்டார் அப்ப அது தன்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கொண்டு. ஆனா பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அப்போ பிரதர்ஸ் போயிட்டு சஜஷன் பண்ணும் போது அது அவருக்கு புரியல. அப்போ இங்க கூட நாங்க நினைக்கிறோம், ஒரு வேலை இந்த காரியங்கள் இப்படி இருக்குது என்று அவர் புரிந்து கொண்டிருந்தால் கூட அவர் இருந்தாலும் நல்லது, அதுக்கு தான் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் இப்படி இருந்திருப்பார் அப்படி இருந்திருப்பார், நம்ம வந்து அதை நியாயம் தீர்க்க முடியாது. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் அவருக்கு தெரியாம இருந்துச்சு. அது ஒரு அப்ப இன்னைக்கு தேவனுக்கு நன்றி தான் சொல்லணும். என்னன்னா இன்னைக்கு நமக்கு தேவன் இவர்களை கற்றுக் கொடுக்கிறார், எப்படி எல்லாம் கர்த்தருடைய சபையில அந்த ஒழுங்கு முறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்போ அதை நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லாட்டி 3 மாசத்துக்கு ஒரு முறையோ இந்த மாற்றங்களை நீங்க ஏற்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் பண்ணிட்டு அந்த சூழ்நிலைகள்ல நீங்கள் அந்த மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம். அப்ப அது கூட நாம கூட பண்றோம், 1 வருஷத்துக்கு 1 முறை 2 வருஷத்துக்கு 1 முறை அதெல்லாம் வந்துட்டு இந்த போதனைகளை படித்தா அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். அப்ப இது ஒரு விஷயமா இருக்குது, மிஸ்டேக் அண்ட் காஸ் டு பிரீச். நெக்ஸ்ட் என்னன்னா அன்ரூலி, அப்படின்னா சபையில ஒருத்தர் நடக்க வேண்டிய விதமாக நடக்கல, அப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறார்கள் அவரை எச்சரியுங்கள். அன்ரூலி சட்ட திட்டங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் இருக்கிறவர்களை எச்சரியுங்கள். வசனம் 1 தெஸலோனிக்கேயர் 5:14-15.
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடமற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள்.
ஆமா, அப்போ ஒழுங்கில்லாதவர்களை புத்தி சொல்லுங்கள். வார்ன் தம் தட் ஆர் அன்ரூலி, இல்லீங்களா இங்கிலீஷ்ல இது வந்து அட்மானிஷ் இல்ல, இங்க வார்ன், எச்சரியுங்கள். ஒழுங்கீனமா இருக்கிறவங்க நீங்க அங்க எச்சரியுங்கள். அப்ப அதை பத்தி சொல்லும் போது ரசூலுடைய முதல் வார்த்தை, திஸ் எக்ஸார்டேஷன் இஸ் நாட் டு எல்டர்ஸ், இந்த ஒரு வசனம் மூப்பர்களுக்கு அல்ல மாறாக, பட் டு தி என்டையர் சர்ச் இன்க்ளூடிங் தி எல்டர், இது எல்லா சபை அங்கங்களுக்கும் கொடுக்கிறார். அந்த அங்கங்கள் யாருக்கும் சேராரு, ஒரு மூப்பர் கூட கூடுறாரு. அப்ப இந்த பொறுப்பு முழுவதும் யாருக்கிட்ட கொடுக்கிறாரு, சபையிட்ட அந்த ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. அப்போ நீங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்ம புது சிஸ்திகளாக அழைக்கப்பட்டிருக்கோம், தேவனால் புது சிஸ்திகளாக நினைக்கப்பட்டுறோம். ஆனாலும் கூட நம் அனைவருக்குள்ளுமே அந்த பலவீனங்கள், அந்த அபரிபூர்ணம் குள்ளமல்ல, நாம அபரிபூர்ணம் அந்த பலவீன நம்முடைய மாம்சத்துல எப்பயுமே அங்க இருக்கிறதுனால நமக்குள்ள அநேக சமயங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் அங்க வரும், ஒழுங்கின்மை அங்க வரும். அப்படி இந்த ஒழுங்கின்மை வரும் போது தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லும் போது இங்க இந்த வசனத்தை அவர் சொல்றார். அதே போல எப்படின்னா ஒரு ஒருத்தருக்குள்ளயும் ஒரு ஒரு பலவீனங்கள் இருக்குது, அந்த பலவீனங்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் மாறுபடுது. ஒருத்தருக்கு அதிகமான பலவீனங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலவீனங்கள் அங்க இருக்கும். அப்போ இது என்ன நம்ம பார்க்கும் போது, இப்ப ஒரு குடும்பம் எடுத்துட்டோம்னா அந்த 4 பசங்க இருந்துட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் அதுதான் நான் உங்களுக்கு விளக்குறேன். அப்ப அந்த 4 குழந்தைகளுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான பலவீனம் இருக்கும், அந்த பலவீனத்துல ஒரு ஒரு குழந்தை ஒரு ஒரு மாதிரி லெவல்ல கூட இருக்கும். ஆனா அந்த பலவீனங்கள்ல இருந்து அந்த குழந்தைகள் திருந்தவங்களுக்காக ஒரு ஒரு குழந்தைக்கு தகுந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுத்தானா அந்த பெற்றோர்கள் கொடுப்பாங்க இல்லைங்களா. கோபக்கார குழந்தைக்கு அப்ப ஒரு மாதிரி டீல் பண்ணுவார், சோம்பேறி குழந்தைக்கு ஒரு மாதிரி அங்க டீல் பண்ணுவார் இல்ல. அப்போ அந்த மாதிரி டீலிங் தான் அந்த சபைக்குள்ளயும் இருக்கணும். அப்ப சபைக்குள்ளயும் நம்ம எல்லாரும் புது சிஸ்திகள் தான், ஆனா பரிபூர்ணர்கள் இல்ல. அப்ப அநேக பலவீனங்கள் இருக்கு, ஒரு ஒருத்தருக்கு ஒரு பலவீனம் ஒரு ஒரு விதம் மாதிரி இருக்கு. அப்ப அந்த பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தரும் எச்சரிக்க வேண்டியதா இருக்கிறோம், ஒரு ஒருத்தரும் கையாள வேண்டவங்களா அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இது நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒருத்தர் கிட்ட எவ்வளவு வேலை இருக்குது, அவர் எவ்வளவு பலவீனம், இவரு எவ்வளவு பலவீனம்ட்டு அந்த என்ன சொல்றா சொல்றது இல்லீங்களா. குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்து அதே போய் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த 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 எண்ணத்துல நாம இதை டீல் பண்ணக்கூடாது. மாறாக அவர் நம்முடைய சகோதரன், இவர் நம்முடைய சகோதரி. அப்ப இவங்க எப்படி அவர் சீர்பரம் பண்றது, இந்த பலவீனத்தை எப்படி கையாள வேணும், அதை நாம ரொம்ப தேவனுடைய ஆவியில் இருந்துட்டு அங்க செய்யணுமா ஒழிய, மாறாக அந்த குற்றம் கண்டுபிடிச்சு அங்க அவங்களை வந்துட்டு கேலி பண்ணுவதோ புறம் பேசுறதோ அந்த நோக்கில அங்க செய்யக்கூடாது நம்ம பார்க்கணும். உண்மையிலே அப்ப சொல்லும் பொழுது ஒருத்தர் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டியா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, இப்படி மற்றவர்களுடைய மற்றவருடைய குற்றம் குறைகளை பார்த்து அதே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. மாறாக எல்லா விஷயத்திலும் தங்களையும் தங்களுடைய குற்றங்களை அவங்க முதல்ல பார்ப்பாங்க, தங்களுடைய குற்றங்களை பார்த்துட்டு தங்களுடைய குற்றங்களை அறிக்கைக்குவாங்க. சார், நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், இன்னும் எனக்கும் இந்த பலவீனம் இருக்குது, நான் ரொம்ப மாறணும் பிரதர், நான் ரொம்ப மாறணும் சிஸ்டர்,
அப்படி தங்கையவர்கள் வந்துட்டு அங்க சொல்லிக் கொள்ளுவாங்க அதான் சொல்றாரு. ஆனா மற்றவங்க வந்துட்டு அவங்க அந்த மாதிரி புறம் கூறிட்டு பேசிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரன் சகோதரிகிட்ட சில பலவீனங்கள் நம்ம பார்த்தோம் என்றால், அதிக நல்ல முறையில அன்போடு சாந்தத்தோடு அவங்களுக்கு அதை உணர்த்து வருவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம், அன்புல அதை நம்ம உணர்த்தணும். வித் ஜென்டில்னஸ் மீக்னஸ் லாங் சஃபரிங் அண்ட் பேஷன்ஸ், சாந்தத்தோடு தாழ்மையோடு சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு இட் வில் சீக் டு மேக் அலோவன்ஸ் ஃபார் ஈச் அதர்ஸ் வீக்னஸஸ். நம்முடைய மற்ற சகோதர சகோதரருடைய பலவீனங்களுக்கு நாம சில சஜஷன்ஸ் சொல்லணும், சில வழிகாட்டுதல் நம்ம காண்பிக்கணும். அப்புறம் அண்ட் அட் தி சேம் டைம் டு ஹெல்ப் ஈச் அதர் அவுட் ஆஃப் தம், அந்த பலவீனங்கள் ஒருவர் ஒருவர் மீண்டு கொள்வதற்கு உதவி செய்யணும். ஈச் ரிமெம்பரிங் ஹிஸ் ஓன் வீக்னஸஸ் ஆஃப் சம் கைண்ட். நம்ம ஒருவர் ஒருத்தருக்கும் ஒருவர் பலவீனங்கள் இருக்குதுங்கிறத என்னைக்கு மறக்கக்கூடாது. நான் இப்போ நாலு பேர குற்றம் சாட்டினா எனக்குள்ள அந்த நாலு பேரும் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு பலவீனம் இருக்கிறது முதல்ல நான் உணரணும். அந்த குற்றத்துக்கு அந்த பலவீனத்துக்கு தேவன் எனக்கு எவ்வளவு கிருபை எவ்வளவு மன்னிப்பு கொடுக்கறாங்களோ முதல்ல நான் உணரணும். உணர்ந்துட்டு அதை மனசுல வச்சுட்டு அப்படி தேவன் என்னபடி டீல் பண்றோம் அது போல நான் அந்த நான்கு பேரை நான் என்ன பண்ணணும் அங்க டீல் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அங்க முக்கியம். ஆனா மற்றவர்களுக்கு வந்துட்டு நம்ம அங்க எச்சரிக்கணும், உணர்த்தணும், ஆனா அன்பா உற்சாகப்படுத்திட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்காங்க யோசிச்சு. இது நடக்குது நமக்குள்ள சில சமயங்கள், சில தப்பு சார்ந்த நம்ம பார்ப்போம், சிலருக்கு பலவீனங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது நம்ம பார்ப்போம், எதுவும் செய்ய மாட்டோம். அது ஏன் எதுவும் செய்ய மாட்டோம் ஒருதான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சில சமயங்கள் நமக்கு பயமும் இருக்குது, சில சமயத்துல நம்ம என்ன ப்ரோவர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சில சமயத்துல வெக்கம் இருக்குது, அந்த வெக்கம் எல்லாம் ஆயாசத்துல பயந்துடுறோம், சில சமயத்துல எதுக்கு நமக்கு பிரச்சனைன்னு விட்டுடும். இல்லாட்டி இன்னும் என்ன நினைப்போம்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருப்போது, நான் போய் அவருக்கு சொல்ல, ஆனா இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதுதான். ஏன்னா எல்லோரும் ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல இருந்துட்டு ஏற்றுக்கொண்டா பரவாயில்ல, இப்ப நாலு பேர் எங்கிட்ட வந்துட்டு பிரதர் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அங்க அப்படியே சப்டியூ பண்ணணும், நான் அந்த தவறு செஞ்சிருந்தேன்னா அப்படியே சான்று ஆகணும். அப்படி இல்லாம நான் மறுபடியும் எடுத்து பேசணும் இருந்தும் போது அவங்களுக்கு அந்த சங்கடங்கள் வரும். ஆனா இப்போ நம்ம தேவன் நமக்கு எதாவது சொல்றாருன்னா ஒருவேளை அது நீங்க நினைக்க வேண்டாம். அதாவது மாம்சத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயப்படணும். பயந்துட்டு நம்ம அந்த காரியங்களை அவங்களுக்கு முன்பாக எடுத்து வச்சிருந்தோம், மீதி தேவன் பார்த்துக்குவார். அவர் கேட்ப கேட்கிறாரு, கீழ்படுகிறார் இல்ல, அது எல்லாமே அவர் நம்ம என்ன சொல்றது, நம்ம அக்னி தலையில அவருக்கு அவர் தலையில கொண்டு போய் நம்ம வைக்கவே. ஆனா நம்முடைய கடமைகள் என்னவோ அதை நம்ம அங்க செய்யணும், ஆனா செய்யக்கூடிய விதம் கூட அவங்க சொல்றாரு, அது புது சிருஷ்டி மாதிரி செய்யணும். போயிட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கறது இல்ல, முகம் முகமா பேசி நாலு பேருக்கு முன்னாடி பண்றது இல்ல. போன கால கிளாஸ்ல பார்த்தோம் அது எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி தலையை போய் சொல்லி மூணு பேர் சொல்லி அப்புறம் சபைக்கு பார்வைக்கு கொண்டு வந்துட்டு நீங்க செய்யணும். செஞ்சுட்டு அப்படியும் கேட்ட அப்படின்னு ஃபெலோஷிப் எடுத்துடுங்க, வச்சிடுங்க, அவங்க பார்ப்போம். அப்போ அந்த ஒரு சரியான அணுகுமுறையில அவைகளை நாம வந்துட்டு அங்க செய்யணும். அதே சமயத்துல அவங்களுக்கு நாம சொல்லணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் ஒழுங்கிருக்கு தேவன். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சகலத்தையும் ஒழுங்கோடும் கிரமத்தோடும் தான் நாம அங்க செய்யணும். அப்ப உலகத்துல ஒரு பல மணி சொல்றாங்க, அதை வந்து அரசுக்கு கூட சொல்றாரு, ஒரு ராஜ்யம் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கில்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்கிறத விட, அது நான் தமிழ்ல கண்டா சொல்ல முடியல இல்லைங்களா, அதுக்கு பதிலா ஒரு ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு திறமையில்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்கலாம், புரியுதுங்களா, ஒழுங்கில்லாத இருக்கிறதுக்கு பதிலா எது கூட இருக்கா சொல்றாரு, ஒரு ஏதோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த கவர்மெண்ட் எப்படி இருந்திருக்கூடாது, சுத்தமா ஒழுங்கே இல்லாம தான். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு அது புரியுதான்னு. பிரின்சிபல் உலக ஜனங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள என்னன்னா, இட் இஸ் புரியுதுங்களா, ஒழுங்கு ஒழுங்கின்மைக்கு பதிலாக வேற ஒண்ணு கூட நம்ம அனுமதிக்கலாம். அது என்னன்னா, நம்ம கற்பனையிலே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு ஒரு ராஜ்யம் ஒரு கவர்மெண்ட்னா அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா எதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கவர்மெண்ட்டுக்குள்ள ஒழுங்கின்மை. அதே தான் இக்லீஷாக்கு சொல்ற, புரியுதுங்களா? அப்ப அவங்க ஒழுங்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு வேலை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க அதை உணர்த்துவது, தேவனுடைய ஆவில போய் இருந்து உணர்த்துவது ரொம்ப ரொம்ப அங்க முக்கியமா இருக்கும். அதே சமயத்துல அது வந்து நம்ம எந்த சிந்தனை செய்யணும் என்றால் சபை எல்லோரும் ஒரே சிந்தனை சமாதானத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கில ஒருத்தர் என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கோணம் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு மாதிரி பாப்பீங்க, பிரதர் ஒரு மாதிரி பார்ப்பாரு, நான் ஒரு மாதிரி பார்ப்பேன். அப்ப வந்து என்னன்னா உங்க கருத்துக்கு அவர் ரெண்டு பேர் செட் ஆக முடியாது, அவர் கருத்துக்கு நான் ரெண்டு செட் ஆக முடியாது, என் கருத்துக்கு நீங்க ரெண்டு செட் ஆக மாட்டீங்க. ஆனா அவர் நம்ம என்ன பண்ண அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப எங்கேயுமே இருக்குது. இப்ப நாம என்ன பண்ண வேண்டும் என்றால் கூடுமானவரையும் சபையினுடைய நன்மைக்காக நாம் எல்லோருமே மூணு பேரும் முயற்சி எடுத்துட்டு சரி ஒரு ஒரு டிசிஷனுக்குள்ள நாம அங்க வருவது பார்ப்போம். Perhaps. ஒரு வகையில பார்க்கும் பொழுது அவங்களே நம்ம எல்லாவற்றுக்கும் காரணமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? மெனி பீப்புள் ஆர் பார்ன் டிஸ்ஆர்டர்லி அண்ட் இன்க்ளைன் டு பி சோ இன் தேர் ட்ரெஸ் அண்ட் இன் ஆல் தேர் அஃபேர்ஸ் இன் லைஃப். ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதே சில பலவீனங்களோடு பிறந்துடுறோம், அந்த பலவீனங்களோட நம்ம வாழ்றோம். அப்ப அவங்களை முழுசு நம்ம குற்றம் சொல்ல முடியாது அந்த பலவீனங்களுக்கு. டிஸ்ஆர்டர்லினஸ் அந்த ஒழுங்கினை சொல்லும் போது therefore is a part of their weakness. அவங்களுடைய பலவீனங்கள் அவருடைய சுபாவம் இல்லைங்களா? கொஞ்சம் பார்க்கணும். ஆனா அந்த பலவீனம் சபைய பாதிக்கும் படிக்கு நாம் அனுமதிக்க கூடாது. ரொம்ப முக்கியம். என்னதான் சொல்ற ஏதாவது புரியுதுங்களா இல்லைங்களா? ஆமா சொல்ற மாதிரி இருக்கு, இல்ல சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க அவரையே குற்றம் சாதிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டு. ஏன்னா அவர் அந்த குணத்தோடையே திறந்துட்டாரு, அதாவது சுபாவத்துல ஒண்ணு. ஆமா, அப்ப கொஞ்சம் அவர் கொஞ்சம் இருக்காதீங்க. ஆமா, ஆனாலும் அவருடைய பயன சபையை டிஸ்டர்ப் பண்ணாம என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கோங்க. உண்மையிலே இப்ப என்ன சொல்ல வரா சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப என்னதான் பண்றது? நாம கிளாஸ் கேட்டு அப்படியே போயிடலாம் இல்லைங்களா? புரியுதுங்களா? இங்க கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுங்க. அப்ப என்னன்னா அன்பா தனியா கூட்டிட்டு போயிட்டு விவரிச்சு சொல்லணும், பிரதர் ஓகே கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கும் கஷ்டமா இருக்காங்க, நினைச்சு பாருங்க இது எத்தனை பேருக்கு ட்ரபிள் கொடுக்குது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க இல்லைங்களா? உங்க செயல், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு எவ்வளவு இடவெல்லாம் இருக்குது சொல்லுங்க. அந்த தான் செய்யலாம், அது செய்யலாம். அப்படின்னு என்ன காமிக்கிறோம்? முதல்ல அவருடைய பலவீனத்துக்கு ஒரு அழைப்பு கிருபை காமிக்கிறோம் நாமோ. அதே சமயத்துல சபையின் மேல நம்ம வைக்க வேண்டிய அந்த போட்டி கூட அங்க செய்யறோம், அதை சொல்லணும். குடும்பம் அவருடைய ஜனங்கள் should have the meekness which would allow to weaknesses in dealing with disorderly persons. அதாவது இது அதாவது சில சமயங்கள்ல பலவீனமான சகோதரர்களை நாம கையாடுறதுல நாம பலவீனமா இருப்போம். இந்த பலவீன மன்னிக்கணும், பலவீனமான சகோதரர்களை கையாடுற விஷயத்துல நாம ரொம்ப தாழ்மையா கடைபிடிப்போம். அந்த தாழ்மைய தேவன் விரும்புறதில்லை. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப நல்ல பாயிண்ட். இட் இஸ் நாட் தி வில் ஆஃப் காட் தட் ஹிஸ் பீப்புள் ஷுட் ஹேவ் தி மீக்னஸ். ஒரு வகையான தாழ்மையை தேவனுடைய ஜனங்கள் கொண்டிருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. என்ன ஒரு வகையான தாழ்மை? அந்த தாழ்மை என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, which would amount to witness in dealing with disorderly persons. ஒழுங்கீனமானவர்களிடத்துல நம்ம சில சமயங்களை போய் அவங்களை எச்சரிக்கிறது, நல்வழிப்படுத்துற விஷயத்துல அதை நம்ம செய்ய முடியாத படிக்க நம்முடைய தலைமை இருந்துச்சுன்னு வைங்க, அந்த தலைமை தேவை விரும்புறது இல்ல. ஏற்கனவே ஒரு பாயிண்ட் நான் பார்த்தோம் நினைக்கிறேன், நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சமாதானம் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆவி தேவனுடைய வசனங்கள் அங்கீகரிக்கிற விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சமாதானத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஆனா அது மறுபடியும் பெரிய பிரச்சனைக்குள்ளதான் உங்களை கொண்டு போய்விடும். பிள்ளைகளுக்காக சில சமயங்கள் சில முடிவுகள் சில பொறுப்புகள் தைரியமா எடுக்கணும். ஆனா எங்கேயுமே சகோதர சகோதரிகளே ஸ்பிரிட் ஆஃப் லவ் நீங்க பிடிச்சிடுங்க. இதெல்லாம் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு கையாளுவதற்கு தான் ஆலோசனைகள். இதுக்கு எல்லாவற்றிலும் ஒருவேளை அந்த பிரச்சனைகளை கையாளுறது நீங்களா இருந்துட்டா அன்பு அந்த ஒரு ஆயுதத்தை மறந்துட வேண்டாம். அதை என்னைக்கும் கையில வச்சிடுங்க. பணிவு இருக்கட்டும், சாந்தம் சமாதானம் இருக்கட்டும், அந்த எண்ணத்துல சபைக்காக தேவனுக்காக இந்த காரியம் செய்யறீங்கன்னு கண்டிப்பா செய்யுங்க. செய்யாமல் நின்றாதீங்க, பாருங்க செய்யாமல் நின்றாதீங்க, தப்பாக செய்யாதீங்க, செய்யுங்க. தேவனுடைய ஆவியில அன்புல போயிட்டு அந்த காரியங்களை அங்க செய்யுங்க. கைங்கி நோவிங்லி பட் ஃபேமிலி, பாருங்க இரக்கத்தோடு அன்போடு பட் ஃபேமிலி உருந்து உறுதியாக கூட முதல் சட்டம் இருக்கிறாங்களோ அவருடைய அந்த ஒழுங்குதான் பிரதானமா அங்க இருக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்முடைய பாவம் பலவீனங்கள் எல்லாவற்றையுமே அங்க எடுத்து போறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இன்னொரு டாபிக் சேர்த்து நம்ம பாக்குறோம் அஞ்சு நிமிஷத்துல. அப்ப இப்படி சபையில சில ஒழுங்கீனமே ஒழுங்கீனமானவங்க இருக்கிறாங்க, அவங்களை நம்ம நல்வழிப்படுத்தணும். இந்த பொறுப்பு மூப்பருக்கு மாத்திரம் இல்ல, மூப்பருக்கு இல்ல, சபைக்கு சபையோடு சேர்த்து மூப்பரும் அதுல வர்றாரு அப்படின்னு சொல்லப்போகுது. அப்ப எல்லோரும் இந்த வேலையை செய்யணும் தான். அப்ப எல்லோரும் செய்யணும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க சொல்ற இன்னொரு டாபிக் admonishing not a general order. இது வந்துட்டு எல்லோரும் பொதுவா ஒரு மாதிரி எல்லாருமே இதை தங்கள் கைகள்ல எடுத்துட்டு செய்யவும் முடியாது. இது சபையினுடைய கைகள்ல கொடுத்த பொறுப்பு தான். ஆனா சபையில் இருக்கிற ஒருவருக்கும் எடுத்து செஞ்சிட்டு இருக்க முடியாது. ஏன் செய்ய முடியாது அப்படின்னா, admonish wisely, helpfully is a very delicate matter indeed. ஒருத்தர் போய் எச்சரித்து அவருக்கு ஒரு குற்றத்தை உணர்த்தி அவரை நண்பனைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாரும் செய்ய முடியாது. சிலருக்கு தான் அந்த திறமை இருக்கும், சிலருக்கு தான் அந்த பக்குவம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அதை செய்யணும். அப்படிப்பட்டவங்க சகோதரர்கள சகோதரியில ஒருத்தரா இருந்தாங்கன்னா அவங்க தான் அதை செய்யணும். மாறாக எல்லாரும் சொல்லிருக்கிறாரு சபை கையில்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரோ அவங்களுக்கு இந்த காரியங்களை வந்துட்டு அவங்க செய்யணும். ரொம்ப முக்கியமா இப்ப சப்பா செய்த மூப்பர் சபையில நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை ஏன் மூப்பரா தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னா, சபையில ஆதியில முதிர்ச்சி பெற்றவர் கண்டிப்பா அப்படி அப்படிப்பட்டவர் தான் அங்க இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அந்த சபையை கட்டி ஆளக்கூடிய திறமை, அந்த பரிசுத்த ஆவி மாத்திரம் இல்ல, அந்த கட்டி ஆளக்கூடிய ஒரு திறமை கூட அவருக்கு அங்க இருந்திருக்கும். சகோதர சகோதரிகளை இப்படிப்பட்டவர்கள் சொல்லும் போது இப்படிப்பட்டவர்கள் ஒரு சபையினுடைய காரியங்களுக்காக மாற்றம் தேர்ந்தெடுக்கப்படல, மாறாக இந்த மாதிரி சில சுட்டிக்காட்டி உணர்த்தி மற்றவங்களை சீர்பண்றதுக்காகவும் இவங்க சேர்த்துக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இவர்களை செய்வது கூட ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே போல மற்றவர்கள் அந்த மாதிரி ஒரு பக்கம் நெஞ்சவங்க கூட இந்த காரியங்களை செய்யறாங்க. அது சொல்லும் போது ஒரு வசனத்தை நான் ஞாபகத்தில் வச்சுக்காங்க. என்ன வசனம்னா, ஒன்னு தெஸ்ட் ஒனக்கே அஞ்சுல 12:13 வசனம்.
அன்றியும் சகோதரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம்.
மறுபடியும் பண்ணுங்க சிஸ்டர்.
அன்றியும் சகோதரே,
அன்றியும் சகோதரரே,
உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு
உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து
உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை
நீங்கள் மதித்து அப்புறம்
அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமா, வினங்க அப்பறம் அப்படிப்பட்ட சகோதரர்களை நீங்க அன்பாய் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு புதுசா வந்த சகோதரரை நாம் என்னைக்குமே தேர்ந்தெடுக்கிறது இல்ல. ஆனாலும் கூட அவரை சில வேலைகள்ல அவர் வழி நடத்தப்படுவதற்காக அவரை நாம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ஒரு இரண்டு இல்ல இப்படிப்பட்ட சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் விசேஷமா இந்த தாழ்ந்துகளை பெற்றவங்களா அங்க இருப்பாங்க. இவர்கள் இந்த வேலைய சபையினுடைய சமாதானத்திற்கேற்ற வழி நடத்துபவர்களா கண்டிப்பா இருப்பாங்க, இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இதை செய்வது வந்து ரொம்ப நன்மையா இருக்கும். அப்ப என்னன்னா இங்க சொல்ல வருகிற பாயிண்ட், அட்மானிஷன் நாட் ஜெனரல் ஆர்டர். நீங்க எல்லோரும் இந்த விஷயத்தை செய்யணும், மற்றவங்களுக்கு நாங்கள் தப்புதங்களை உணர்த்தணும், ஒழுங்கின்மை உணர்த்தணும்னு சொல்லும் பொழுது இது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களுக்கு சொல்லப்படல. மாறாக அப்படி செய்யக்கூடிய திறமை வாய்ப்புகள் பக்குவம் அடைந்த சகோதரர்கள் அவர்களா இருக்கலாம், இல்லாட்டி சத்தியத்தில் உங்களுக்கு போதிச்சு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனா இருக்கலாம், இல்லாட்டி வயசுல மூத்தவங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். இவர்கள் அந்த பிரச்சனையா நல்ல வகையில கையாளக்கூடியவங்களா இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவிக்கு இசைந்தபடி அவர்கள் அதை செய்வது வந்து அங்க கரெக்டா இருக்கும். தி பாடி இன் ஜெனரல் வுட் லுக் டு தம் டு பெர்ஃபார்ம் தி சர்வீஸ் டு விச் தே வேர் சோஷன். அப்போ சபை வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம எதற்காக ஒரு எல்டரை இல்லாட்டி அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அவங்க அந்த பொறுப்புகளை செய்யறாங்கன்னு நம்ம பார்க்கணும். பார்க்கணும், அதை மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய பொறுப்பை அவங்களுக்காக அவங்க நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அந்த பொறுப்பை நாம தேர்ந்தெடுத்துக்கூடாது செஞ்சிட்டு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அவங்களுக்காக அவங்க நம்ம தேர்ந்தெடுத்துட்டா சில பொறுப்புகளை அவங்க செய்யறதுக்காக. அப்போ அந்த பொறுப்புகளை நாம எல்லாரும் போயிட்டு வேலை எடுத்து அங்க செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடாது நம்ம பார்க்கறோம். அப்போ இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க அவங்களை வசனப்படுங்க சிஸ்டர். அந்த வசனம் 12 வசனம்,
அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து
அப்புறம்
அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம்.
இங்கிலீஷ்ல கரெக்டா வருது, டு நோ தம் விச் லேபர் அமங் யூ. அப்படிப்பட்டவங்க நீங்க உணர்ந்து புரிஞ்சு அறிந்து கொண்டு அவங்ககிட்ட இந்த பொறுப்புகளை நீங்க அங்க ஒப்படைங்க. அப்போ இது எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட அங்க அல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த சில விஷயங்கள் என்னன்னா, அப்போ தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பு போதகராகவோ இல்லாட்டி வேறு எந்த பொறுப்புகளையும் வந்துட்டாங்கன்னா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவி, அவங்களுக்குள் இருக்கக்கூடிய நோக்கம், இதை நாம கவனிக்கக்கூடியவர்களா இருக்கணும். இருந்துட்டு அதை நாம சீர்பிறந்த பண்றவங்களா கூட இருக்கணும். அதே சமயத்துல சபையில ஒருவேளை ஒருத்தர் ஒழுங்கீனமானவைகளை செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு கூட சொல்லணும், நாம அன்புல என்ன சொல்லணும் என்றால் அவங்கள தவறான பாதையிலே நம்ம வழிநடத்திட்டு இருக்க கூடாது. மாறாக அன்புல அவங்களுக்கு போதிக்கணும், பரலோகமே தேவனு பார்க்கும் போது அவர் ஒழுங்கிருக்கு தேவன், பிள்ளைகள் கூட ஒழுங்காக தான் அங்க இருந்துக்கணும். சபையில அந்த ஒழுங்கு கூட நம்ம அங்க கடைபிடிக்க எல்லாவித பிரயாசங்கள் கூட அங்க எடுக்கணும். அப்ப ரொம்ப முக்கியமான பாட்டுன்னா இதை நீங்க செய்யணும்னா நீங்க வந்துட்டு தேவனுடைய வார்த்தைய மதிக்கிறது இல்ல, நீங்க தேவன் இடத்துல அன்பாகவும் இல்ல, அவரிடத்துல வைராகியமாவும் இல்ல அப்படின்னு சபைக்கு தேவன் அங்க சொல்றது பார்க்கணும். கடைசியா இது யார் யார் செய்யணும் கூட பார்க்கும்போது அதை யார் யார் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்களோ அவங்க செய்வது கூட அங்க நன்மை. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.